அனைத்தையும் உம்முடைய கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்கிற எங்கள் அன்பு பிதாவே, கிறிஸ்து இயேசுவின் நாமத்திலே நாங்கள் உம்மை மகிமைப்படுத்துகிறோம், உம்மை தொழுகிறோம். சபையின் ஆண்டவரும் இரட்சகருமாகிய எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய பரிசுத்த நாமத்தை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். எங்கள் மத்தியிலே நிலை கொண்டிருக்கிற கர்த்தருடைய ஆவியானவரே, எங்களுக்கு போதிக்கிறவரே, தேவ ஆவியானவரே, எங்களுக்கு போதிங்கப்பா. உம்முடைய வார்த்தைகளை கொண்டு எங்களை உயிப்பீங்க, உணர்வுடைய பண்ணுங்க என்று மன்றாடுகிறோம். தேவரே, உம்முடைய சித்த பாத்திரம் எங்கள் மத்தியிலே செய்யப்படட்டும் என்று மன்றாடுகிறோம். இயேசுவின் நாமத்தில் வழி கொடுங்க நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். தேவருடைய செய்திகளை கடந்து செல்வோம். கூட திருப்பி கொள்ளுங்கள், எபேசியருக்கு நிருபம் 4 1-3 வரை நான் வாசி கேட்போம். எபேசியருக்கு நிருபம் 4:1-3 நான் வாசி கேட்போம்.
ஆதலால் கர்த்தர் நிமித்தம் கட்டுண்டவனாகி நான் உங்களுக்கு சொல்லுகிற புத்தி என்னவெனில், நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவன்களாய் நடந்து மிகுந்த மனத்தாழ்மையும் சாந்தமும் நீடிய பொறுமையும் உடையவர்களாய் அன்பினால் ஒருவரையொருவர் தாங்கி சமாதான கட்டினால் ஆவியின் ஒருமையை காத்துக் கொள்வதற்கு ஜாக்கிரதையாய் இருங்கள்.
ஆதலால் கர்த்தர் நிமித்தம் கட்டுண்டவனாகி நான் சொல்லுகிற புத்தி மதிய, நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாக நடந்துவிடுங்கள். கடந்த நாட்களில் என்னோடு ஆண்டவர் இடப்பட்ட ஒரு வார்த்தையை நம்புகிறேன். அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நாம் நடக்க வேண்டும், வாழ வேண்டும். அழைப்பு, த கோல் ஆஃப் காட், அதுதான் நாம் பெற்றிருக்கிற ரட்சிப்பு. ரட்சிப்பு பரலோக ராஜ்யத்தின் நுழைவு சீட்டு. இந்த ரட்சிப்பை நாம் எல்லோரும் ஜாக்கிரதையாக காத்துக்கொள்ள வேண்டியது அவசியம். அவ்விதான் நான் உங்களுக்கு சொல்லுகிற புத்திமதி என்னவனே, நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு ஆத்திரவான்களாக நடந்து கொடுங்கள், வாழுங்கள். எனக்கு அருமையானவர்களே, நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து நாம் அஜாக்கிரதையா இருந்தால், அசட்டையாக இருந்தால், அது முடிவு ரொம்ப பயங்கரமாக இருக்கும். ஆகவே நாம் பெற்றுக்கொண்ட ரட்சிப்பை, அழைப்பை காத்துக்கொள்ள வேண்டியது அவசியமாகும். இந்த ரட்சிப்பை குறித்து எவரே இருக்கிற 2:4 இப்படியாய் சொல்றது,
அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் பலவிதமான பலத்த செய்கைகளினாலும் தம்முடைய சித்தத்தின்படி பகிர்ந்து கொடுத்த பரிசுத்த ஆவியின் வரங்களினாலும் தேவன் தாமே சாட்சி கொடுத்ததுமாய் இருக்கிற இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து நாம் கவலையற்றிருப்போமானால் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்வோம்?
பாருங்க, இவ்வளவு பெரிதான ரட்சிப்பு, இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து நாம் கவலையற்றிருப்போமானால் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்வோம்? எனக்கு தெரியல இது எப்படி சொல்லுது. ஆனால் ஒன்று எனக்கு தெரியுது, ரட்சிக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் தாங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை பெற்றுக்கொண்ட ரட்சிப்பை காத்துக்கொள்ள வேண்டியது அவசியமாகும். ஏனென்றால் நம்முடைய வாழ்க்கை இந்த பூமியோடு முடிந்து போடுறது அல்ல, நித்திய ராஜ்யத்தை அனுபவிப்பதற்காக, தேவன ராஜ்யத்தை சுதந்திரிப்பதற்காக, பல்லோர் ராஜ்யத்தில் பிரவேசிப்பதற்காக நாம் இந்த பூமியிலே வெயிட் பண்ணி கொண்டிருக்கிறோம். கொஞ்ச காலம் இந்த பூமியில நாம வாழ போறோம். என்னை பொறுத்தவரை தேவனுடைய பிள்ளைகளுக்குள்ள தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து ஒரு சிந்தை இருக்க வேண்டியது அவசியம், ராஜ்ய சிந்தை. அதை குறித்து விதத்தில் கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையை உங்களிலும் இருக்க கிடவது அப்படின்னு சொல்லப்பட்டது. சோ, நம்முடைய ரட்சிப்பை நாம காத்துக்கொள்ள வேண்டுமாக இருந்தால், நாம் பெற்றுக்கொண்ட ரட்சிப்பை பாதுகாத்து பரலோர் ராஜ்யம் போய் சேர வேண்டுமாக இருந்தால், தேவனுடைய பிள்ளைகளாகி நாம் இவ்வளவு ரட்சிப்பை குறித்து நாம் ஜாக்கிரதையா இருக்கணும், கவனமாக இருக்கணும். இது சொல்லப்படுகிறது, இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து நாம் கவலையேற்றிருப்போம் என தண்டனைக்கு எப்படி தப்பது? ஏற்கனவே நாம் ரட்சிக்கப்படுறதுக்கு முதல் தண்டனைக்குரியவர்களாக இருந்தோம். ஆனால் தேவன் நம்மளே வைத்த பெரிதான இரக்கத்தினாலே, கிருபையினாலே அந்த தண்டனையிலிருந்து நாம மீட்கப்பட்டிருக்கிறோம், ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். குற்றமற்றதும் மாசற்றதும் வெளியேறப்பட்டதுமான இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே நாம மீட்கப்பட்டிருக்கிறோம். நம்முடைய ரட்சிப்பு பெரியது, அது விலையுறு பெற்றது, அது மகிமையானது. இது பரம அழைப்பு, பரிசுத்த அழைப்பு. தேவனுடைய பிள்ளைகளாகி நமக்கு தேவனாலே அருளப்பட்டிருக்கிற பெரிதான ஒரு கருவை ரட்சிப்பு, சல்வேஷன். இதை காத்துக்கொள்ள வேண்டியது நம் ஒவ்வொருடைய கடமையாகும், பொறுப்பாகும். இதை குறித்து நாம கவலையிட்டு இருப்போமா இருந்தால், பிலிப்பியர் 2:12 சொல்றது, உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்க. ரட்சிக்கப்பட்டோம் என்கின்ற ஒரு நிலை இருக்குது, ஆனா அதே நேரத்தில் நாம ரட்சிக்கப்பட்டு கொண்டு இருக்கிறோம் என்பதை நாம மறந்துடக்கூடாது. இது புது விசுவாசிகளுக்கு தெரியும், நாம ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். அதாவது பாவத்தின் தண்டனை இருந்து நாம விடுதலை பெற்றிருக்கிறோம். பாவி என்கின்ற நிலைமையிலிருந்து பரிசுத்தவான்கின்ற உயர்ந்த ஸ்தானத்துக்கு தேவன் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். இருளும் பிள்ளைகளாக இருந்த நம்மை வெளிச்சத்தின் பிள்ளைகளாக மாற்றி வைத்திருக்கிறார். ஆகவே தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் பெற்றுக்கொண்ட இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து கவனமாக இருக்கணும், கருத்தாக இருக்கணும். அதே நேரத்தில் நாம் பெற்றுக்கொண்ட ரட்சிப்பை நிறைவேற இது வந்து கம்ப்ளீட்டாக ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். நான் சொன்னது போல பாவத்தின் தண்டனையிலிருந்து ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். இப்போது பாவத்தோடு நாம போராடி கொண்டிருக்கிறோம். மூன்றாவது கட்டம் பாவத்தின் பிரசனத்திலிருந்து நமக்கு விடுதலை. தட் இஸ் ஹெவன். ஆகவே இந்த உலகத்திலே நாம் வாழுகிற ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் வாழுகிற நாளெல்லாம் நமக்கு ஒரு போராட்டம் உண்டு. அது பாவத்துக்கு விரோதமான போராட்டம். இந்த போராட்டத்தில் நாம் வெற்றி பெற வேண்டும். இதற்காகத்தான் உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள். ரட்சிக்கப்பட்டோம் சொல்லி நாம தூங்க முடியாது. ஏனென்றால் நம்முடைய ரட்சிப்பை திருடுவதற்காக நம்முடைய அழைப்பை கரைப்படுத்தி எப்படியாவது தேவனுடைய ராஜ்யத்துக்கு போக முடியாதபடி நம்மை தடை செய்வதற்கு ஒரு எதிரி நம்மை சுத்திட்டே இருக்கிற சுத்தி தெரிஞ்சுட்டே இருக்கிற. ஆகவேதான் நம்ம பேதுரு 5வது அதிகாரத்தில் வாசிக்கிறோம் இல்லையா, உங்கள் எதிராளியாகிய பிசாசு. அப்ப நம்ம எல்லாருக்கும் ஒரு எதிராளி இருக்கிறது நிதர்சனம் சத்தியம். அந்த எதிரியுடைய வேலை என்று நாம பெற்றுக்கொண்ட ரட்சிப்பை கரைப்படுத்தி நாம் பெற்றுக்கொண்ட இந்த அழைப்பிலிருந்து நம்மை விலக பண்ணி எப்படியாவது இந்த பூமியோடு நம்முடைய வாழ்க்கையை முடித்துக் கொள்ள அல்லது தேவனுடைய ரட்சிப்பை நாம் இழந்து போகத்தக்கதாக நம்மோடு எப்பயும் போராடி கொண்டு. ஆகவே உங்கள் எதிராளியாக பிசாசானவர் யாரை விழுங்கலாம் என்று கெட்சிக்கிற சிங்க போல வகை தேடி சுத்தி திரிஞ்சு கொண்டு அவர் சோர்ந்து போறதில்லை, நாம தான் சொந்த போறோம். ஆனா எப்படியாவது நம்முடைய ரட்சிப்பில இருந்து அந்த குறிக்கோளில இருந்து அந்த வாழ்க்கையில இருந்து அந்த அழைப்பில இருந்து அந்த நிலைமையில இருந்து நம்மை வழிவிலகப்படுவதற்காக எப்பொழுதும் பிசாசானவர் நம்மை சுத்தி திரிஞ்சுட்டே இருக்கிறார். நாம அவனை கண்ணால பார்க்க முடியாது. ஏனென்றால் பிசாசு ஆவியா தான் இருக்கிறார். வாட மண்டலத்தில் இருக்கிற பொல்லாத ஆவிகளின் சேனையோடு நமக்கு போராட்டம் உண்டு என்றும் எபேசியர் 6வது அதிகாரத்தில் நாம வாசிக்கிறோம். அவர் ரட்சிக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்கும் தேவனால அழைக்கப்பட்டிருக்கிற தேவராட்சியத்தை சுதந்திரிப்பதற்காக அழைக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்கும் ஒரு எதிரி உண்டு, ஒரு போராட்டம் உண்டு என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. ஆகவே இந்த போராட்டத்தில் நாம தோற்று போனால் நம்முடைய ரட்சிப்பை நாம இழந்து விட்டோம் என்பது பொருளா. அதாவது ஜீவ புஸ்தகத்தில் இருந்து நம்முடைய பெயரை நாம் கிறுக்கிக் கொள்ள முடியும். உங்களுக்கு ஒரு அதிசயமான காரியத்தை நான் சொல்லட்டும். நம்முடைய தேவனுடைய கரத்துல ஜீவ புஸ்தகம் என்ற ஒரு புத்தகம் இருக்கு, அது எல்லாரும் தெரியும். ஆனா நம்முடைய பெயர் வந்து நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிற நம்முடைய பெயர் வந்து உலக தோற்றம் முதல் அந்த ஜீவ புஸ்தகத்துல ஆட்டுக்குடியவனாலே எழுதப்படுகிறது. எனக்கு இது பெரிய ஆச்சரியம் தான். நான் ரட்சிக்கப்படுறதுக்கு முதலே இந்த பேர் ஜீவ புஸ்தகத்துல எழுதப்பட்டு அது மாத்திரமல்ல உலக தோற்று முதல் தேவன் நம்ம தெரிந்து கொண்டார். இவை 2-4 இதெல்லாம் நம்முடைய புத்திக்கு அப்பாற்பட்ட காரியம். அவை இலவசமாய் பெற்றுக்கொண்ட ரட்சிப்பு. The salvation is free but it is not cheap. ரட்சிப்பு இலவசம், ஆனால் அது மலிவானதல்ல. ஏனென்றால் வெளியேறப்பட்ட குற்றப்பட்ட மாசற்ற இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே நம்ம மீட்கப்பட்டிருக்கோம். ஆகவே அது வெளியேறப்பெற்றது. விலையேற பெற்றது என்றால் விலை மதிப்பு அற்றது. உலகத்தில் இருக்கிற அனைத்து பொருளுக்கும் ஒரு விலை இருக்குது, ஒரு மதிப்பு இருக்குது, ஒரு பெறுமதி இருக்குது. ஆனால் நாம் பெற்றுக்கொண்ட ரட்சிப்புக்கு மதிப்பிடவே முடியாது, அதுக்கு விலையே கிடையாது. ஏனென்றால் இயேசு கிறிஸ்துவுடைய ரத்தத்தாலே நாம் மீட்கப்பட்டிருக்கிறோம், ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், அழைக்கப்பட்டிருக்கிறோம். தேவனுடைய ராஜ்யத்தில் என்றென்றும் வாழ்வதற்காக அழைக்கப்பட்டிருக்க தேவனுடைய பிள்ளைகள் தான், தேவ ஆவியை பெற்றிருக்கிற தேவனுடைய பிள்ளைகள் தான். இவர்கள் 3வது அதிகாரம் 1வது வசனம் இப்படியாய் சொல்றது, இப்படி இருக்கு, பரம அழைப்புக்கு பங்குள்ளவளாகிய பரிசுத்த சகோதரர். சோ பியூட்டிஃபுல். பரம அழைப்புக்கு பங்குள்ளவளாகிய பரிசுத்த சகோதரர், நாம் அறிக்க பண்ணுகிற அப்போஸ்தலர், பிரதான ஆசிரியருமா இருக்கிற கிறிஸ்து இயேசுவை கவனித்து பாருங்க. ஐ லைக் டு வெயிட். கிறிஸ்துவை பின்பற்றுபவன் கிறிஸ்துவை கவனித்து பார்க்காவிட்டார் எப்படி கிறிஸ்தவனாக வாழ முடியும், எப்படி கிறிஸ்துவை பின்பற்ற முடியும், எப்படி கிறிஸ்துவை பிரதிபலிக்க முடியும். நம்முடைய கற்பனைபடி நாம வாழ முடியாது, அல்லது நம்முடைய சொந்த புத்தியின்படி நாம வாழ முடியாது. தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற வேத வாக்கியங்கள் சத்தியங்கள் நம்முடைய வாழ்வுக்கு அடிப்படை சட்டம். இதை நாம மாற்றவோ மறைக்கவோ முடியாது. திரும்ப நான் சொல்றேன், அழைக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் வாழ்வதற்கு தேவன் கொடுத்திருக்கிற அடிப்படை சட்டம் நம்முடைய கையில் இருக்கிற இந்த வேதம். சோ இந்த வேதத்தின்படி நாம நடந்தா தான் நாம பெற்றுக்கொண்ட அழைப்பை நாம காத்துக்கொண்டு கிறிஸ்துவின் ராஜ்யமாகிய தேவோட ராஜ்யத்துல நாம பிரவேசிக்க முடியும். எத்தனை பேர் நாம இதை இவ்வளவு சீரியஸாக எடுக்கிறோமோ எனக்கு தெரியாது. பட் காட் நோஸ் எவ்ரி திங். பட் இந்த மனதில் இருக்கிற தேவனுடைய பாரத்தோடு தேவனுடைய வாசனத்தை சொல்லுகிறேன், தேவ ஆவியானவர் அதுக்கு சாட்சி. பிகாஸ் நாம் ஒருவரும் தேவனுடைய ராஜ்யத்தை இழந்துடக்கூடாது. இந்த உலகத்துல எதையும் இழக்கலாம், ஆனா நீ பெற்றுக்கொண்ட ரட்சிப்புக்கு ஈடாக இந்த உலகத்தில் ஒன்றை நீ கொடுக்க முடியாது. ஆகவேதான் உலகம் முழுவதையும் ஒரு மனுஷன் ஆதாயப்படுத்தி கொண்டாலும், உலகத்தில் இருக்கிற அனைத்து செல்வத்தையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும், தன் ஆத்மாவை நஷ்டப்படுத்தினார் அதனால அவனுக்கு என்ன லாபம்? தன் ஆத்மாவுக்காக அவன் என்னத்தை கொடுப்பான்? அவ எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்க அழைக்கப்பட்டிருக்கீங்க, ஒவ்வொருவரும் அழைக்கப்பட்டிருக்கீங்க. இந்த அழைப்பை குறித்து கவனமாயிருங்க, ஒரு ரட்சிப்பை குறித்து கவனமாயிருங்க. உங்கள் எதிராளியாக பிசாசானவர் எப்படியாவது இந்த உலகத்தின் கவர்ச்சிகளை காட்டி, இந்த உலகத்தின் காரியங்களை காட்டி, பாவ இச்சைகளுக்குள்ளே தள்ளி நீங்கள் பெற்றுக்கொண்ட ரட்சிப்பை இழந்து போடாதபடி உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே மற்றவர்கள் அறியாத விதத்தில் பின்மார்க்கமாக போயிடாதபடி, உங்களை குறித்து, உங்களுடைய ஆத்மாவை குறித்து, உங்களுடைய ரட்சிப்பை குறித்து கவனமாருங்கள், எச்சரிப்பாக இருங்கள். கத்தோட நாமத்தில் நான் உங்களுக்கு அன்போடு தெளிவோடு சொல்லிக் கொடுக்கிறேன். கொஞ்ச காலம் இந்த உலகத்தில் நான் வாழப் போறேன், இனி எவ்வளவு காலம் இந்த உலகத்தில் வாழப் போறேன் யோசித்து பாரு. நான் சரி, நீயும் சரி, எவ்வளவு காலம் இந்த பூமியில நம்ம வாழப் போறோம்? பட் வி ஹேவ் எட்டர்னல் ஹோப் இன் அவர் லைஃப் பை கிரைஸ்ட் ஹேஸ் கிவன் ரியலி. இலவசமாக தேவனால நமக்கு ஒரு நம்பிக்கை எழுப்பப்பட்டிருக்கு, அந்த நம்பிக்கை நம்மை வெக்கப்படுதாது. ஆகவே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ரட்சிப்பை குறித்து நாம் அசட்டியா இருந்திடக்கூடாது. நம்ம வாசிப்போம் இதை குறித்து. ஆண்டவர் இயேசு ஒரு முக்கியமான உபமையை சொல்றாரு. மத்தேயு 22 அதிகாரம், கொஞ்சம் சீக்கிரம் படிங்க, திருப்புங்க. மத்தேயு 22 அதிகாரம் 1-9 வசனம் வரை அதை வாசிப்புங்க, அப்பதான் ஓரளவுக்கு அது தெரியும், புரியும். மத்தேயு 22 அதிகாரம் 1-9 வரைக்கும் நாம் வாசிக்கிறோம். பிளீஸ் கோ.
இயேசு மறுபடியும் அவர்களுடைய உவமைகளாய் பேசி சொன்னது என்னவென்றால், பரலோக ராஜ்யம் தன் குமாரனுக்கு கல்யாணம் செய்த ஒரு ராஜாவுக்கு ஒப்பாயிருக்கிறது. அழைக்கப்பட்டவர்களை கல்யாணத்திற்கு வர சொல்லும்படி அவன் தன் ஊழியக்காரை அனுப்பினான். அவர்களோ வர மனதில்லாதிருந்தார்கள். அப்பொழுது அவன் வேறு ஊழியக்காரை அழைத்து, நீங்கள் போய், இதோ என் விருந்தை ஆயத்தம் பண்ணினேன், என் எருதுகளும் கொழுத்த நெந்துக்களும் அடிக்கப்பட்டது, எல்லாம் ஆயத்தமாயிருக்கிறது, கல்யாணத்திற்கு வாருங்கள் என்று அழைக்கப்பட்டவர்களுக்கு சொல்லுங்கள் என்று அனுப்பினான். அழைக்கப்பட்டவர்களோ அதை அசட்டை பண்ணி ஒருவன் தன் வயலுக்கும் ஒருவன் தன் வியாபாரத்துக்கும் போய்விட்டார்கள். மற்றவர்கள் அவன் ஊழியக்காரரை பிடித்து அவமானப்படுத்தி கொலை செய்தார்கள். ராஜா அதை கேள்விப்பட்டு கோபமடைந்து தன் சேனைகளை அனுப்பி அந்த கொலைபாதகரை அழித்து அவர்கள் பட்டணத்தையும் சுட்டரித்தான். அப்பொழுது அவன் தன் ஊழியக்காரரை நோக்கி, கல்யாண விருந்து ஆயத்தமாய் இருக்கிறது, அழைக்கப்பட்டவர்களோ அதற்கு அபாத்திரராய் போனார்கள். ஆகையால் நீங்கள் வழி சந்திகளிலே போய் காணப்படுகிற யாவரையும் கல்யாணத்திற்கு அழைத்துக் கொண்டு வாருங்கள் என்றான்.
வழியில நின்றவர்கள் தான் நீங்கள். இந்த உவமை இஸ்ரவேலர் குறித்து நான் சொல்றேன். ஏனால் அவர்கள் தேவனால் அழைக்கப்பட்டார்கள். அவர்களிடத்துலதான் தேவன் தந்த குமாரனை அனுப்பினார். இயேசு கிறிஸ்து ஒரு யூதன். ஆகவேதான் யூதனாக இருக்க தாகத்துக்கு தாகின்ற இடத்துல நீ எப்படி எழுதலாம் அப்படின்னு சமாரியா ஸ்திரீ இயேசுவை பார்த்து ஒரு கேட்டாலே ஒரு கேள்வி போட்டாலே ஒரு போல். ரட்சிப்பு யூதர்கள் வழியாக வருகிறது என்று வேதம் திட்ட தெளிவாக சொல்றது. தேவன் தன்னுடைய குமாரன் இந்த பூமியில அனுப்புறதுக்கு அவருக்கு ஒரு சந்ததி தேவைப்பட்டது. அந்த சந்ததி தான் யூத சந்ததியாக. இது மறைக்க முடியாத, மறுக்க முடியாத, அல்லது மறக்க முடியாத சத்தியம், உண்மையாக. சோபின கவனி, இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனுடைய ராஜ்யத்துக்கு என்று அழைக்கப்பட்டார்கள். ஆனால் அவர்களோ தேவன் அனுப்பின தன்னுடைய குமாரன் என்ன செய்தார்கள்? புறக்கணித்து அவரை பிடித்து சிலுவையில் அறைந்து கொண்டார்கள். நீ எங்களுக்கு தேவையில்லை. தேவன் அனுப்பின குமாரனை அவர்கள் அறியாமல் இயேசுவை பிடித்து சிலுவையில் அறைந்து கொண்டார்கள். அதாவது கிறிஸ்துவை நிராகரித்தார்கள். கிறிஸ்துவை யூதர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆகவேதான் அவர் உலகத்தில் இருந்தார், உலகம் அவரை அறியவில்லை. தமக்கு சொந்தமானதுல வந்தார், அவருக்கு சொந்தமானவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. தங்கா இதோ அவர்கள் ஏற்றுக்கொள்ளாமல் சிலுவையில் அறைந்த இயேசு. அதனால இன்றைக்கு அவர் நம் எல்லாருக்கும் ரட்சகராக மாறிவிட்டார். யூதருக்கு மாத்திரமில்ல, அகில உலகத்துக்கும் ரட்சகராக, உலக ரட்சகராக மாறிவிட்டார். அழைக்கப்பட்டவர்கள் அழைப்பை நிராகரித்தார்கள். அழைக்கப்பட்டவர்கள் அழைப்பை அசட்டை பண்ணினார்கள். அந்த அசட்டை நமக்கு ஆசீர்வாதமாக மாறிவிட்டது. நாம் வேலியோரங்களிலும் வலியறிக்கையிலும் நின்று கொண்டிருந்த நாம் இன்றைக்கு கிறிஸ்து இயேசுவை தேவனுடைய குமாரனாக விசுவாசித்து அவரை ஏற்றுக்கொண்டபடியால் அந்த இலவசமான ரட்சிப்பை நாம் தேவ கிருபையினாலே பெற்றிருக்கிறோம். அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் அவருடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுத்தார். அவர்கள் யூதன் என்றும் இல்லை, கிரேக்கன் என்றும் இல்லை, எவரெல்லாம் இயேசுவை தேவனுடைய குமாரனாக இயேசுவை ஏற்றுக்கொண்டார்களோ, அது காசாவில் இருக்கிற முஸ்லீம்களா இருந்தாலும் சரி, உங்களுக்கு தெரியுமா காசாவிலும் ஸ்பிரிச்சுவல் சேஞ்சஸ் இருக்கு. கவனிங்க, அவர்களாக இருந்தால் சரி, எவர்களாக இருந்தாலும் இயேசுவை தேவனுடைய குமாரன் விசுவாசித்து தங்கள் இருதயத்தில் ஏற்றுக்கொள்ற அத்தனை பேர்களும் தேவனாலே ரட்சிக்கப்படுறார்கள், தேவனுடைய பிள்ளைகளாக மாறுறார்கள், தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்கிற கிருபை பெறுறார்கள், தேவனுடைய ராஜ்யத்திலே இயேசுவை முகமுகமாக பார்த்து என்றென்றைக்கும் அவருடைய சன்னிதானத்திலே வாழுவார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆகவே அழைக்கப்பட்டவர்கள் அழைப்பை அசட்டை பண்ணார்கள். எப்படி தெரியுமா? ஒருத்தர் வியாபாரத்துக்கு போடுவான், ஒருத்தர் ஆட்டை மேய்க்க போறான், ஒருத்தர் மாட்டை மேய்க்க போனான் என்று அவங்களுக்கு இந்த உலகத்து காரியங்கள் தான் முன்னுரிமை முக்கியம். பாருங்க, அழைக்கப்பட்டார்கள், ஆனா அந்த அழைப்பை அசட்டை செய்து இந்த பூமிக்குரிய காரியங்களுக்கு முன்னுரிமை கொடுத்து ஆடு மேய்க்கவும் வியாபாரம் செய்யவும் மாடு மேய்க்க சொல்லி அழைப்பை அசட்டை பண்ணி போனார்கள் சொல்லப்பட்டு. அதுக்காக நான் சொல்றேன், சொன்னா அழைக்கப்பட்டிருக்க தேவனுடைய பிள்ளைகளாக நாம் இந்த உலகத்து காரியங்களில் சிக்கி தவித்து சீரழிந்து போயிடாதபடி. பிளீஸ் லிசன் டு மீ வெரி கேர்ஃபுல்லி, ஐ நோ வாட் ஐ அம் பிரீச்சிங், தயவு செய்து கவனிங்க. கிறிஸ்து இயேசு மூலமாக உனக்கும் எனக்கும் அருளப்பட்டிருக்கிற இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து நாம் கவலையட்டு இருப்போமானால் தண்டனை இந்த உலகத்தின் அற்ப சொற்ப ஆசைகளுக்காக அழிந்து போகிற இந்த பூமிக்குரிய காரியங்களுக்காக நாம் பெற்றுக்கொண்ட ரட்சிப்பை நாம் இழந்து போயிடாதபடி என்றென்றைக்கும் வாழப்போகிற தேவனுடைய ராஜ்யத்தை, அந்த மகிமையான ராஜ்யத்தை, கிறிஸ்துவின் ராஜ்யத்தை மனதில் வச்சு தயவு செய்து எப்பொழுதும் தேவ ராஜ்யத்துக்கு அடுத்த காரியங்களை சிந்திக்க கபடிங்க கபடிங்க கபடி. கொலோசியர் 3:1-2 நாம வாசித்து பார்த்தால் கிறிஸ்துவோடு கூட நீங்கள் எழுந்தது உண்டானால். அல்லேலூயா. எனக்கு தெரியும் உங்களை எல்லாருக்கும் அதிகமாக தெரியும். கொலோசியர் 3:1-2 கிறிஸ்துவோடு கூட நீங்கள் எழுந்தது உண்டானால். எங்கே எழுந்தோம்? யானஸ்தானத்திலே நாம் பாவத்துக்கு மறித்து கிறிஸ்துவுக்குள்ளே நீதிக்கு அவரோடு கூட எழும்பி இருக்கிறோம். இப்ப இனிமேல் நாம் ஒரு நீதி உள்ள வாழ்வு வாழ, சத்தியத்தின் படி வாழ, கத்தருக்காக வாழ நாம் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நாம ரசிக்கப்பட்டு சோ தண்டை கவனிங்க, தண்டை கவனிங்க. கிறிஸ்துவோடு கூட நீங்கள் எழுந்தது உண்டானால் கிறிஸ்து பிதாவின் வலது பாசத்திலே இருக்கிற மேலானவர்களை தேடுங்கள். அடுத்த வசனம் சொல்றது, பூமிக்குரியவர்களை அல்ல மேலானவர்களை தேடு, நாடு ஓடு. இதெல்லாம் நாம சிந்திக்க வேண்டிய வார்த்தை. எனக்கு சேர்த்துதானுங்க, தேவன் நம்முடைய மனதை அறிவார்கள், நம்முடைய மனதின் நோக்கு தெரிவு, என் மனம், என் இருதயம், என் உள்ளம் எதை அதிகமாக நாடுது, எதை அதிகமாக தேடுது, எதை அதிகமாக விரும்புது, எதற்காக நாம் வாழுகிறேன், ஏன் வாழுகிறேன், இப்படிப்பட்ட சில கேள்விகளுக்கு அடிப்படையாக நம்முடைய வாழ்விலே நாம் இடம் காண வேண்டியது அவசியமாகும். அவ வேதம் நமக்கு தெளிவாய் சொல்லுது, தேவனுடைய வசனம் நமக்கு தெளிவாய் சொல்லுது, கிறிஸ்துவோடு கூட நீங்கள் எழுந்ததுண்டானா. பூமிக்குரியவைகளே அல்ல, ஐமே கீழானவைகளே அல்ல, மேலானவைகளை தேடுங்கள். அப்படியானால் பூமிக்குரியதல்ல, கீழானவைகள், மேலானவைகளை தேடுங்கள். ஒரு நாள் டென்ட்டுக்குள்ள இருந்த ஆபிரகாமே ஆண்டவர் சொன்னார், கொஞ்சம் வழியில வாப்பா, அவருக்கு தெரியல என்ன சொல்ல போறேன்னு சொன்ன. அந்த ஆபிரகாம் பார்த்து ஆண்டவர் சொன்னாரு, மேல பாரு அப்படின்னா. என்னத்தை பார்க்க? நட்சத்திரங்கள் என்ன குடும்பம் என்ன அப்படின்றார். அதுக்கு சொன்ன கீழே பாரு. என்னத்தை பார்க்க சொன்ன? பூமியின் தூள் மணல் என்ன குடும்பம் என்ன. ஒரு மேல பாரு, மற்றது கீழே பாரு. இங்க பாரு, நீ கீழே பார்த்து கொண்டிருந்தது போதும், இப்ப மேல பாரு. உன்னை அதுக்குத்தான் நான் அழைச்சிருக்கிறேன். அவன் சொந்த ஜனத்தை விட்டு, வீட்டை விட்டு, தேசத்தை விட்டு ஆண்டவர் அவனை அழைத்து பிரித்தெடுத்து எபிரேய வம்சத்தின் தலைவனாக மாத்திரமல்ல, இஸ்ரவேலின் தகப்பனாக மாத்திரமல்ல, ரட்சிக்கப்பட்டிருக்கிற நாம் அனைவருக்கும் தகப்பனாக அவரை மாற்றுவதற்கு கீழே பார்த்து கொண்டிருந்தவர் பார்த்து, வாப்பா மேல பாரு, மேல பாரு, நட்சத்திரத்தை பாரு என்று உன் சந்ததி அவ்வளவாக இருக்கும். இன்றைக்கும் அவருடைய சந்ததி பெருகிக்கொண்டே இருக்கிறது. ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு ஜனமும் ரட்சிக்கப்பட்ட ஆபிரகாமுடைய சந்ததி இந்த உலகத்திலே பெருகிக்கொண்டே இருக்கிறது. தேவனுடைய வார்த்தை, வார்த்தைக்கு வார்த்தை எவ்வளவு அக்குரட்டாக நிறைவேறுகிறது பாரு. விசுவாசம் பார்க்கத்தார் இவர்களோ அவர்கள் ஆபிரகாமுடைய பிள்ளைகளாக இருக்கிறார். அப்ப நாமும் கிறிஸ்து இயேசுவினால் ரட்சிக்கப்பட்டிருக்கிற நாமும் ஆபிரகாமுக்கு பிள்ளைகளாக இருக்கிறோம். நல்லதுதான். ஒரு அறிவுன்னு தெரியுமா? ஆபிரகாமுக்கு பிள்ளைகளாக இருந்த ஆபிரகாம் செய்த கிரியைகளை நாமும் செய்யணும். இயேசு அப்படித்தான் சொன்னார். வேதத்தை வாசிக்கிறவர்களை நான் சொல்றது புரியும் என்று நம்புறேன். நீங்கள் ஆபிரகாமின் பிள்ளைகளாக இருந்தால் ஆபிரகாம் செய்த கிரியைகளை நீங்க செய்வீங்களே அப்படி என்று யோதரை பார்த்து டைரக்டாக இயேசு கேட்டார். இயேசுட வருகை முன்னறிக்கை வந்து யோவான்ஸ்தான எரியும் பாம்பு குட்டிகளே, வரும் தண்டனைக்கு தப்பித்துக் கொள்ள உங்களுக்கு வகை காட்டவன் யார்? ஆபிரகாமுக்கு பிள்ளைகள் என்று சொல்லிக்கொள்ள வகை தேடாதவர்கள். இந்த கல்லுகளினாலே தேவன் தனக்கு பிள்ளைகளை உண்டாக்க வல்லவராக சொல்லி, ஆபிரகாமுக்கு பிள்ளைகள் என்று சொல்லி உன் சொந்த புத்தியில வாழ்ந்துட்டு இருக்கிறியே, உன் மன விரும்பப்படி வாழ்ந்துட்டு இருக்கிறியே, இந்த பூமிக்குரியே தேடிக்கொண்டிருக்கிறியே, ஆவேன நீ மேல பாருப்பா, பாரு பாரு, மேன்மையானவர்களை பாரு, மேன்மையானவர்களை தேடி அதை நாடி ஓடு என்று ஆண்டவர் சொன்னார். ஆகவே கிறிஸ்துவோடு கூட நாம் விழுந்தது உண்டானால், நாம் தேவனாலே அழைக்கப்பட்டது உண்மையானால், நாம் ரட்சிக்கப்பட்டது உண்மையானால், பூமிக்குரியவர்களை அல்ல, கீழானவர்கள் அல்ல, மேலானவர்களை தேடுவோம். இதையெல்லாம் சபைக்கு கர்த்தராகிய இயேசு நாமத்திலே நான் கொண்டு வந்து சொல்லுகிற வார்த்தைகள். ஒருவரையும் இழந்தவக தேவன் விரும்பவே இல்லை. ஒருவராது கெட்டு போறது அவருக்கு சித்தம் இல்லை என்று நாம வாசிக்கிறோம். ஏற்கனவே கெட்டு போயிருந்த நம்மை ரட்சித்தார். அந்த ரட்சிப்பை நாம காத்துக்கொள்ள விட திரும்ப நாம கெட்டு போறது இடம் இருக்குது. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவ ஜனமே, நம்முடைய மனம், நம்முடைய உள்ளம், நம்முடைய இருதயம் எதை அதிகமாக நாடுது? என் ரட்சிப்பை நான் காத்துக்கொள்ள முன்பாக இருந்தேன். நான் என்றென்றைக்கும் வாழப்போகிற தேவோட ராஜ்யத்தை குறித்த ஒரு சிந்தனை எனக்குள்ள எப்ப இருந்துட்டே இருக்கு. பூமியிலே அல்ல, பரலோகத்தில் உங்களுடைய பொக்கிஷங்களை சேர்த்து வைகளான அவனுடைய கிரியைக்கு ஏற்ற பலன் என்னோட கூட வருது என்று ஆண்டவரே சொல்லியிருக்கே. அழைக்கப்பட்டவர்கள் அழைப்பை அசட்டை பண்ணார். வேறியரைகளும் தெருவோரங்களும் நின்ற நம்மை, புறவினத்தாராகிய யூதர் அல்லாத புறவினத்தார் நம்மை ரட்சிப்பதற்கு அது அனுகூலமாக ஆசீர்வாதமாக மாறிவிட்டது. சோதரம் இப்போ எடுத்த செய்திகளை போற சுருக்கமா நான் முடிந்து பார்க்கிறேன். நம்முடைய அழைப்பு எப்படிப்பட்டது என்ற நாம வாசித்த வசனம் என்ன? கத்த நிமித்த கட்டுண்டவனாகிய நான் சொல்லுற புத்தி பதி என்னவெனில், நீங்க அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாக நடந்து கொள்ளுங்கள், வாழுங்கள். அப்படின்னா அழைக்கப்பட்ட அழைப்பு, the call from the Lord, தேவனிடத்தில் இருந்து வந்த அழைப்பு, தேவ அழைப்பு, call of God, தேவ அழைப்பு. அப்ப இந்த அழைப்பு எப்படிப்பட்டது? மேன்மையான அழைப்பு, மகிமையான அழைப்பு, பரிசுத்த அழைப்பு, பரலோக தேவன் கொடுத்திருக்கிற அழைப்பு. அப்ப இந்த அழைப்புக்கு நாம பாத்திரவான்களாக நாம் நடந்து கொள்ளவோடு, நம்ம அழைக்கப்பட்ட அழைப்பு எப்படிப்பட்டது, இந்த அழைப்புக்கு பாத்திரவான்களாக நாம நடந்து கொள்றது எப்படி, இதான் தி கண்டென்ஸ் ஆஃப் தி மெசேஜ். நாம அழைக்கப்பட்ட அழைப்பு எப்படிப்பட்டது, நாம எப்படி நம்ம வாழணும்படி சொல்லி வேத சொல்ற சில குறிப்புகளை சீக்கிரமாக நான் சொல்லி சீக்கிரமாக முடிக்க பார்க்கிறேன். ஆனால் முதலும் முடிவாக நான் சொல்லுகிற காரியம் என்றால், நம்ம அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாக நாம வாழணும். எப்படியாவது போராடி தேவனுடைய ராஜ்யத்தை நாம் சென்றடைய பங்கடைய நாம பாடுபடணும், முயற்சி நிறைவேற பிரயாசப்படு. திமோத்தேவுக்கு பவுல் எழுதுவார், தேவ பக்திக்கு ஏதுவாக முயற்சி செய், முயற்சி செய், உடைய பக்தி உறுத்தி நிறைவேற அது முதிர்ச்சி அடைய முயற்சி செய், தேவ பக்தியாக வாழ முயற்சி செய், போராடு பாடுபடு அப்படி என்று திமோத்தேவுக்கு பவுல் எழுதுவார், இளம் ஊழியனாகிய அவன். கரியமான தேவன பிள்ளைகளே, நாம் அழைக்கப்பட்ட அழைப்பு எத்தகையது, நாம் எப்படியாக அழைக்கப்பட்டவர்கள் வாழ வேண்டும் என்பதை குறித்த சில குறிப்புகளை சீக்கிரமா சொல்ல முடிகிறோம். வாசிப்போம். முதலாவது 1 தெசலோனிக்கர் 4 சீக்கிரப்படி 7 1 தெசலோனிக்கர் 4:7 உங்களுக்கு எல்லாம் தெரியும். 1 தெசலோனிக்கர் 4:7
தேவன் நம்மை அசுத்தத்திற்கு அல்ல பரிசுத்தத்திற்கே அழைத்திருக்கிறார். தேவன் நம்மை அசுத்தத்திற்கு அல்ல பரிசுத்தத்திற்கே அழைத்திருக்கிறார்.
அசுத்தமா பரிசுத்தமா, இங்கே நமக்கு இருக்கிற போராட்டம் அங்குதான் இருக்குது. முதலாவது நம்முடைய அழைப்பு எப்படிப்பட்டது, தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற அழைப்பு எப்படிப்பட்டதுன்னு சொன்னால், அசுத்தத்துக்கு அல்ல பரிசுத்தத்துக்கு நம்மை அழைத்திருக்கிறாரு. ஏற்கனவே அசுத்தமாக நாம வாழ்ந்தோம், ஏற்கனவே அந்தகாரமாக இருந்தோம், ஏற்கனவே தேவனுக்கு தூரமாக இருந்தோம், ஏற்கனவே தேவனுக்கு துரோகிகளாக இருந்தோம். ஆனால் ரட்சிக்கப்பட்ட பிற்பாடு, தேவன் நம்மை அழைத்த பிற்பாடு, நாம் அதே வாழ்வு வாழ அல்ல, பழைய வாழ்வு அல்ல, புதிய வாழ்வு, புதிய சிருஷ்டியே காரியம். கிறிஸ்துவுக்குள் ஒருவன் இருந்தால் அவன் புது சிருஷ்டியாக இருக்கிறார். பழையவர்கள் ஒளிந்து போகின, எல்லாம் புதிதாகின. பை கிரைஸ்ட், ஃபார் கிரைஸ்ட், வாழுகிறேன், கிறிஸ்துவோடு வாழ நான் இந்த உலகத்தில் வாழுகிறேன். அவரால் அழைக்கப்பட்ட அந்த அழைப்பை நான் காத்துக் கொள்ள வேண்டியது என்னுடைய பொறுப்பு. இதை திருடுவதற்கு இந்த அழைப்பை, இந்த ரட்சிப்பை, இந்த மேன்மையான அழைப்பை திருடுவதற்கு எதிராளியாக பிசாசு தேவனுடைய பிள்ளைகளை சுத்தி சுற்றி சுழன்று இந்த உலகத்தின் காரியங்களையும் கவர்ச்சிகளையும் இச்சைகளையும் இந்த உலகத்தின் கிரியைகளை சத்துருக்கான. இந்த பாரு, ஒரு விஷயம் நீ என்னை விழுந்து பணிந்து கொள், இந்த உலகம் முழுவதும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, எல்லாம் நான் உனக்கு தருவேன் அப்படின்னு பிசாசு இயேசு விட்டதுல சொன்னார். இந்த உலகத்திற்கு எல்லாம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்குது. யாரு? ஆண்டவர் விசாசிட்ட கொடுக்கல, ஆண்டவர் மனுஷன் தான் கொடுத்தாரு. ஆதா விடத்திட்ட தான் அதை கொடுத்தாரு. எல்லாத்தையும் நீ ஆண்டு கொள்ளப்பா, இதுல உனக்காத்தான், இதுல இருக்கிற எல்லாவற்றையும் நீ ஆண்டுகொள். எல்லாவற்றின் மேலுக்கு நான் உனக்கு அதிகாரம் தருகிறேன். எல்லாவற்றையும் நீ ஆண்டுகொள், அனுபவி என்று சொல்லி கத்த சொன்னார். ஆனால் அதான் அந்த ஆளுகையை பிசாசுக்கு கையளிச்சிட்ட. பாவம் செஞ்ச போது அந்த அதிகாரம் கைமாறினது பார்க்க. அப்ப இப்ப பிசாசு என்ன சொல்றான் இயேசுக்கு தெரியுமா? ஒரு விஷயம் நீ என்ன பணிந்துகொள், ரைட், ஒரு விஷயம் என்ன கும்பிடு, இந்த உலகத்திற்கு எல்லாம் மேன்மை நான் உனக்கு தருவேன். உலக ஆசையை காட்டி சொலர பண்றான் பாரு. இன்றைக்கு பல விசுவாசிகளை சுத்தி சுத்தி வருகிறான் பாரு. நமக்குள்ள இருக்கிற பலவீனங்கள் என்ன என்பதை அவன் அறிவான். நம்முடைய உள்ளத்தில இருக்கிறதை பிசாசு அறிய முடியாது. ஆனால் நாம் நடக்கிற நடத்தையினால், நம்முடைய செயல்களினால், நம்முடைய காரியங்களால் அவன் நமக்குள்ள என்ன பலவீனம் இருக்கிறத பார்த்துட்டே இருப்பான். அந்த பலவீனத்தை வச்சு சரியான நேரத்தில் வச்சு நம்ம அட்டாக் பண்ணலாம். பாரு, இந்த உலகத்தை கீழே பாரு, வேலை பார்க்காத கீழே பாரு, புவிக்குரிய காரியங்களையே பாரு, அதையே யோசி, அதையே நாடு, அதையே தேடு, படி இயேசுவன் நம்பு. அதை நான் உங்களுக்கு சொல்றது, எனக்கு சேர்த்துதான் பிரசவம் பண்ண அடிக்கடி செய்தது சொல்றது. உங்களுக்கு மாத்திரமில்ல, எனக்கு சேர்த்த நான் பிரசவம், மற்றவர்களுக்கு பிரசவம் பண்ண நான் தானே ஆகாதவனை புகாதபடி சிறந்த உடைக்கு கீழ்படுத்தி அப்பசன் வார்த்தையை நான் அறிவேன். தேவ சமூகத்தை சொல்றேன், கீழே பாரு, மேல பார்க்காத கீழே பாரு, இந்த பூமி குடிய குடிய பாரு, அதையே நோக்கு, அதையே யோசி, அதையே தேடு, ஆனா இயேசுவை நம்பு. அத நான் சொல்றேன்னா, இயேசுவை நம்புற எல்லாரும் தேவ ராஜ்யத்துக்கு போக முடியாது. இயேசுவை ஃபாலோ பண்றவர்கள், இயேசுவை பின்பற்றுபவர்கள் தான். லிசன் டு மீ ப்ளீஸ், இயேசுவை நம்பி இயேசுவை பின்பற்றுபவர்கள் தான் தேவ ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியும், தேவ ராஜ்யத்தில் பிரகாசிக்க முடியும். என்றைக்கும் உள்ள சூரியனை போல தேவராட்சத்தில் அவர்கள் பிரகாசிப்பாங்க. இயேசு கிறிஸ்து மரித்தோன் உயிர்த்தெழுதை குறித்து, மறுமை குறித்து பேசும் பொழுது சொன்னார், அவர்கள் பரலோகத்திலே தேவ தூதர்களை போல இருப்பார்கள் இயேசு சொன்னார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். நாம் மகிமையின் சரத்திலே, மகிமையின் தேவனை பரலோகத்திலே நாம் பார்க்க முடியும், அவரோடு இருக்க முடியும், அவருடைய சன்னிதானத்திலே என்றென்றைக்கும் சதா காலம் அன்என்றும் எவர்லாஸ்டிங், தட் இஸ் எட்டர்னல் லைஃப். அதான் முடிவில்லாத வாழ்வு. தேவனோடு வாழ்கிற தேவனோட ராஜ்யத்தில் அந்த அழைப்புக்கு பாத்திராக நானும் நீங்களும் நடந்து கொள்ள வேண்டியது அவசியம். இந்த வாழ்க்கை ஒரு டெஸ்ட் ஃபார் த கிங்டம் ஆஃப் காட். நமக்கு கொடுக்கப்பட்டிருக்க இந்த வாழ்வு, நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிற வாழ்வு ஒரு பரிசோதனை மாதிரி தான். இதுல நாம ஜெயித்தா தேவனோட ராஜ்யம் தோற்றால் உங்களுக்கு தான் தெரியுமே. ஆகவேதான் ஏன் கொள்ளுறவனோ, ஏழு சபைக்கும் அந்த வாத்தி எழுதினார். சபையில் இருக்கிறது யாரு? மறுபடி பிறந்தவர்கள், பரமளவுக்கு பங்குள்ள பரிசுத்த சோதர். பட் அவர்களுக்கு சொல்லும் பொழுது ஜெயங்கொள்றவனோ அவன் தான் தேவராட்சியத்தில் பரிசு. ஆகவே இயேசுவை நம்புறவர்களாக மாத்திரமல்ல, இயேசுவை நம்பி பின்பற்றவர்களாக இருக்கோ கிரைஸ்ட். கலிலியா கடலோரத்தில் நின்று பேதுருவை பார்த்து சொன்னாரு, கமன் ஃபாலோ மீ. மீன்பிடிச்சது போதும் கேட்டுச்சுன்னா அந்த வேலையை நிறுத்தப்பா. இனிமே நான் உன்னை மனுஷரு பிடிக்கிறவளாக நான் ஒரு புதிய வேலை தான். புதிய ஆரம்பத்தை ஆரம்பிக்க முடியுமே. அந்தகாரத்தில் வாழ்கிற மனுஷனுக்கு வெளிச்சத்தின் வாழ்க்கையை கொடுத்து ஒரு புதிய ஆரம்பத்தை நம்முடைய வாழ்க்கையில, ஒவ்வொரு மனுஷனோட வாழ்க்கையிலும் ஆரம்பிக்க முடியுமே. வாழ்க்கையில நம்பிக்கையிட்டு நாதி எட்டு பலவீனப்பட்டு இருக்கிற ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒரு புதிய ஆரம்பத்தை, ஒரு புதிய அத்தியாயத்தை ஆரம்பிக்க முடியுமே. நம்முடைய அழைப்பு மேன்மை அசுத்தத்துக்கு அல்ல, பரிசுத்தத்துக்கே நம்ம அழைத்திருக்கிறார். தேவன் பிள்ளைகளே, நான் வாழுகிற உலகம் பரிசுத்தமான உலகம் அல்ல, அதை மனதில் வச்சுக்கணும். பாவ உலகத்துலதான் வாழுகிறோம், ஆனா பாவம் செய்யாம ஜீவிக்கணும். இதுக்கு தான் இயேசு நீங்கள் பூமிக்கு உப்பா இருக்கிறேன், பரித்தெடுக்கப்பட்ட வாழ். பாவ உலகத்துல வாழுகிறோம், பாவம் செய்யாமல் வாழும். தட் இஸ் கிரைஸ்ட், தட் இஸ் ஜீசஸ். பாவிகளோடு உட்கார்ந்தார், பாவிகளோடு உட்கார்ந்து போஜனம் பண்ணார், பாவிகளின் சிநேதன் என்று அழைக்கப்பட்டார். ஆனா அவர் பாவம் செய்யல, பாவத்துக்கு ஒத்து போகல, பாவிகளோடு இருந்தாரு ஆனா பாவம் செய்யல, பரிசுத்தமாக இருந்தார். தட் இஸ் கிறிஸ்து. ஆகவேதான் கிறிஸ்து இயேசுவை கவனித்து பாரு. அதான் நான் இப்ப சொன்னேன், நாமும் இந்த உலகத்துல ரட்சிக்கப்படாத மக்கள் மத்தியில தான் வாழ்கிறோம். அவை விட்டு வெளியில போன சந்தைக்கு போனாலும் சரி, சந்தையில இருந்தாலும் சரி, நமக்கு உறவினர்களோ அல்லது தெரிஞ்ச பல இடங்கள் வேலை செய்யறதும் சரி, எங்க பார்த்தா அதிகமான ரட்சிக்கப்பட்ட தினங்கள் மத்தியில நாம வாழ்கிறோம். ஆனால் அவர்கள் மத்தியிலிருந்து நாம பிரிந்து போக முடியாது. நம்முடைய வாழ்க்கை தான் பிரித்தெடுக்கப்பட்டிருக்கிறதோடைய மனுஷர்களை விட்டு நாம பிரிந்து வாழ முடியாது. இயேசு பாவிகளோட வாழ்ந்தாரு, பாவம் செய்யல. We have to follow Christ. அடுத்தது நீங்க யோசேப்பை பாத்தீங்கன்னு சொன்னால், துன்மார்க்கமாக வாழ்ந்த சகோதரோடு தான் அவர் வாழ்ந்தார். ஜஸ்ட் 17 years old, a teenage boy. 17 வயதிலேயே ஒரு வாலிபன் இவ்வளவு பரிசுத்தமாக வாழ்ந்த ஒரு மனுஷனப்பா பேதுரு, ஐ மீன் யோசேப். 11 பேரும் துன்மார்க்கம், ஆனா இவன் ஒருத்த மாத்திரம் பரிசுத்தமாக வாழ்ந்தான். தன் சகோதரோடு இருந்தான் ஆனா சகோதரோடு ஒத்து போகல. பிரித்தெடுத்த ஒரு வாழ்வு இயேசுக்கு முன் அடையாளமாக இருக்கிறார். நாமும் ரட்சிக்கப்படாத கூட வாழுகிறோம், ரட்சிக்கப்பட மத்தியில வேலை செய்கிறோம், கடைக்கு போறோம், அங்க போறோம், இங்க போறோம். ஆனால் அவர்களை நாம பின்பற்ற முடியாது, அவர்கள் நம்ம பின்பற்ற முடியும், பின்பற்ற வேண்டும். அல்லது அதுவே ரட்சிக்கப்படாத கூட வாழ்க்கை நம்முடைய வாழ்வில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த, இட் மே இம்பாக்ட் இன் அவர் லைஃப், கேன் பி ஹேப்பன், இட் குட் பி. ரட்சிக்கப்படாத கூட வாழ்க்கை நம்முடைய வாழ்விலே ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தலாம், ஏற்படுத்த முடியும் நாம இடம் கொடுக்கும்போது. மறுபக்கத்திலே ரட்சிக்கப்பட்டிருக்க தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் ரட்சிக்கப்படாத வாழ்வில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தலாம். அது மைனஸா இருக்கலாம், அல்லது பிளஸா இருக்கலாம், அது தேவன் அறிவார். நாம் மற்றவோட வாழ்வில் என்ன ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துறோம், சரி, அதைத்தான் உலகத்தை தான் முடிங்க, உள்ளுக்கு வாங்க, சபைக்கு வாங்க. சபையில் இருக்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளில் நம்மால, நம்முடைய நடக்கையினால, நம்முடைய வாழ்க்கையினால மற்றவர்கள் பக்தி விருத்தி அடைகிறதுக்கு ஏதுவாக இருக்கா, அல்லது நாம் நடந்து கொண்ட விதத்தினால மற்றவர்கள் மனம் சோர்ந்து போறதுக்கு இடம் இருக்க? எனக்கு சேர்த்ததான் சொல்றேன், ஒரு மணி நேரம் பிரசங்கம் பண்றதை நீங்க சீக்கிரம் மறந்துடலாம். ஒருவேளை என்னோட வாழ்க்கையினால நான் பிரசங்கம் பண்றதை நீங்க இலகுல மறக்கவே முடியாது. எவ்ரிபாடி லைக் த, ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் ஒரு பிரசங்கின்னு நான் சொல்லுவேன். ஒவ்வொரு ரட்சிக்கப்பட்டிருக்க தேவனுடைய பிள்ளைகளும் தங்களோட வாழ்க்கையினால பிரசங்கம் பண்றவங்க நான் சொல்லுவேன். நீங்க எதை நீங்க பிரசன்ட் பண்றீங்க, எதை நீங்க பிரசங்கம் பண்றீங்க மற்றவர்களுக்கு, சபையில் இருக்கிற ஒவ்வொருவரும் தான் நம்முடைய வாழ்க்கையினால, நம்முடைய நடக்கினால, நம்முடைய வாயின் வார்த்தையினால, நம்முடைய நோக்கங்களால மற்றவர்களுக்கு எண்ணத்தை நாம பிரசன்ட் பண்றோம், எண்ணத்தை நாம பிரதிபலிக்கிறோம். வேர் இஸ் கிரைஸ்ட், இயேசு எங்கே? அட் தி பைபிள் சேஸ் இம்மானுவேல், இயேசு நம்மோடு, இயேசு என்னோடு, இயேசு உன்னோடு. 1 கொலோசியர் 27 என்ன சொல்லுது? கிறிஸ்துவானவர் மகிமை நம்பிக்கை உங்களுக்குள் இருப்பது அந்த ரகசியம். He is dwelling in me and you. அப்ப இயேசு என்னோடு இருக்கிறாரு, இயேசு எனக்கு உள்ளே இருக்கிறார். This is true and truth. We cannot deny that. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ரட்சிக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளாகிய நம்மை குறித்து வேதம் சொல்வது, இயேசு நம்மோடு இருக்கிறார். அதுக்காகத்தான் அவருக்கு இம்மானுவேல் என்கிற பெயரை கொடுக்கப்பட்டது. கொலோசியர் 1:27 மகிம் as a hope of glory is dwelling in me and you. What a privilege that we have. கத்தருக்குள்ள மகிமையின் நம்பிக்கையாக எனக்குள்ள உனக்குள்ள இயேசு இருக்கிறாரே, பெரியவர் எனக்குள்ளே, மிகவும் பெரியவர் எனக்குள்ளே, ஒருவராய் பெரிய அதிசயங்கள் செய்யும் பெரியவர் எனக்குள்ளே, உனக்குள்ளே இயேசு பெரியவரே. இயேசு பாத போற எவனாவிலும் பெரியவர். ஒரு நகரத்தையே மனம் திரும்புவதற்கு அனுப்பின ஒரு மனுஷர், ஒரு நகரத்தையே, நினிவன் நகரத்தையே, முழு நகரத்தையே ரட்சிப்புகளை கொண்டு வந்தது மனுஷன், மனம் திரும்புவதை கொண்டு வந்த மனுஷர், ஊழியக்காரர். அதே சொன்னார், யோனாலும் பார்க்க பெரியவர் இங்கே இருக்கிறார், சாலமோனிலும் பெரியவர், மேன் ஆஃப் விஸ்டம். அவனை போல ஒரு ஞானி இந்த குலத்துல பிறந்ததும் இல்லை, இனிமே பிறக்க போறதும் இல்லை. தேவன் அவனுக்கு கொடுத்த கிஃப்ட், ஞானி, ஞானத்தாறு நிறைந்தவன். அதே சொன்னார், சாலமோனும் பெரியவர் இங்கே இருக்கிறார், சாலமோனுக்கு ஞானத்தை கொடுத்தவர் இங்கே இருக்கிறார். அது மாத்திரமில்ல, தேவாலயத்திலும் பெரியவர். சொல்லட்டுமா, சிலருக்கு ஆலயம் பெருசு, ஆண்டவர் சிறுசு. ஒழுங்குபடுத்தட்டுமா, புரியும்படி இறமையா பார்த்த ஆண்டவர் சொன்னாரு, ஆலயத்துக்கு போறாங்களே, நீ போய் ஆலயத்தின் வாசலில் நின்று நான் உனக்கு சொல்லுகிற வார்த்தைகளை சொல்லு அப்படின்னாரு. ஆலயம் ஆலயம் என்று சொல்லி ஆலயத்துக்கு போறாங்களே, ஆலயத்துக்கு போறவங்களை பார்த்து ஆலயத்தின் வாசல் என்று நான் உனக்கு தந்த வார்த்தைகளை அவங்களுக்கு சொல்லு. வாட் இஸ் த மீனிங் பை தட்? அது அர்த்தம் என்னங்க? தேவன் கொடுத்த நியாயப்பிரமாணத்தை புறம்பே தள்ளிவிட்டு தங்கள் மிரம் போல வாழ்ந்து கொண்டு ஆலயம் 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 என்று சொல்கிறார்கள். ஆனால் தேவனுடைய வார்த்தையை புறம்பே தள்ளிவிட்டார்கள். சொல்லுமே, எவரெல்லாம் தேவனுடைய வார்த்தையை புறக்கணிக்கிறார்களோ, எவரெல்லாம் ஆண்டவருடைய வசனத்தை அசட்டை பண்ணுறார்களோ, அவர்கள் தங்கள் தேவனாகிய கர்த்தரையே அசட்டை பண்ணுறார்கள், புறக்கணிக்கிறார்கள் என்று சத்தியத்தின்படி நான் உங்களை சொல்கிறேன். நீ என் வார்த்தையை புறக்கணித்தபடியால் நானும் உன்னை ராஜாவாக இராத புறக்கணித்தேன் போ. சவுலுக்கு ஆண்டவர் சொல்றது அறிவோம். சோ தேவாலயத்தில் பெரியவர் இங்கிருந்து இருக்கிறார். சோ பெரியவர் எங்க இருக்கிறார்? இப்ப ஆலயத்துக்குள்ள இல்ல, நமக்குள்ள இருக்கிறார். வாட் பிரிவிலேஜ், என்ன பெரிய ஒரு ஆசீர்வாதம். கிறிஸ்து எனக்குள்ள அடிக்கடி நான் ஆண்டவர் பார்த்து சொல்லுவேன், இந்த சப நேரத்தில் ஆண்டவர் நீ எனக்குள்ள, நான் உமக்குள்ளே. அதை வச்சு நாம இந்த உலகத்துல இயேசுவுக்காக வாழ்றதுன்றது இலகுவான காரியம் இல்லை. ஸ்டில் ஃபிளஷ் அண்ட் பிளட் என்று நாம மாமிசத்தில் ரத்தத்தில் இருக்கு. நமக்கும் சோதனை உண்டு. சொல்ல போறேன், நமக்கு சோதனை அதிகம். செத்து போன ஒரு பறவை சுட வேண்டிய அவசியம் இல்லை, உயிரோடு இருக்கிற பறவைக்கு தான் குறி வைக்க வேண்டும். ஏற்கனவே ஒரு காலத்துல நாம செத்து போயிருந்தோம், நம்முடைய ஆத்மாவில செத்து போயிருந்தோம், கிறிஸ்துவின் கிருபையினாலே உயிர்ப்பிக்கப்பட்டிருக்கிறோம். ஆகவே இந்த பறவைகளை தான் பிசாசு குறி வைப்பா. தன்னுடைய ராஜ்யத்தை விட்டு வெளியேறி போன ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக பிசாசு போராடி கொண்டு திரும்பவும் தன்னுடைய ராஜ்யத்துக்களை கொண்டு வர. பாரு, இந்த உலகத்தின் காரியங்களை பாரு, இதை விட்டு சும்மா சாமி மாதிரி வாழ்ந்துட்டு இருக்கிறியே, இந்த உலகத்தின் இன்பங்களை அனுபவிக்க தெரியாமல் இருக்கிறியே, செஞ்சிட்டு போய் மன்னிப்பு கேட்டு ஆண்டவர் மன்னிக்க மாட்டாரா? இல்ல, அவங்களுக்கு ஒரு காரியம் சொல்லட்டும் என்னன்னா, அதாவது பாவத்தின் தன்மையை விட பாவியின் மனோநிலைமை தேவனுக்கு முக்கியம். ஆகவேதான் இன்ன நிலையிலிருந்து நீ விழுந்தா என்பதை திடைத்து மறந்துடும். எவ்வளவு சதவீதம் சொன்னார், ரைட்? பாவத்தின் தன்மையை விட அந்த பாவத்தை செய்கிற மனுஷனுடைய மனநிலைமை முக்கியம். நான் என்ன நிலைமையில இருந்து இந்த பாவத்தை செய்யறேன், இது பாவம் என்று எனக்கு நல்லா தெரியும், இது தேவனுக்கு விரோதமான காரியம் என்று எனக்கு நல்லா தெரியும். தெரிஞ்சு கொண்டு மனப்பூர்வமாக அதை நாம செய்வமாக இருந்தா, ஹலோ தேவனோ நம்முடைய இருதயத்தை அறிவார். இவ்வளவு பேசுதா பயப்படுறேன் கடவுளுக்குள்ள பேசுதான். பாவத்துக்கு பயப்படாத 100 பிரசங்குமாறு கொண்டு வரங்க இந்த உலகத்தையே நான் கலைக்கு சொன்னார் யோன் பேஸ்லி. ஏடா பாவம் செய்தோடு பிரசங்கம் பண்றவங்களும் கொண்டு தேவடோ எல்லாரும் அறிவார். அருமையான தேவட பிள்ளைல நம்முடைய அழைப்பு எத்தகையது? பரிசுத்த அழைப்பு, அசுத்தத்துக்கு அல்ல, பரிசுத்தத்துக்கு நம்ம அழைத்தார். இதை குறித்து விவரமாக பேசலாம். சொல்லி முடிகிறேன். அதாவது நம்முடைய அழைப்பு எப்படிப்பட்டது என்பதுக்கு நாம் அழைக்கப்பட்டிருக்கோம் சொல்லியிருக்கிறோமே, அந்த அழைப்பை காத்துக்கொள்ளும் சொன்னமே, அப்ப அந்த அழைப்புக்கு பாத்திரமாக நம்ம நடந்து கொள்ளும். அசுத்தத்துக்கு அல்ல, பரிசுத்தத்துக்காக அழைத்துக்கே. தேவன் பரிசுத்தமானவர், தன்னுடைய பிள்ளைகள் பரிசுத்தமாக இருக்கும் என்று எதிர்பார்க்கிறாரு, விரும்புறாரு. நாம் பரிசுத்தமாக வாழ வேண்டும் என்று நமக்கு கட்டளையிட்டிருக்கிறார். என்ன, தேவன் பரிசுத்தராக இருக்கும் போது நீங்களும் எல்லாவற்றிலும் பரிசுத்தராக இருங்கள் என்று பேதுரு 1 அதிகாரத்தில் எழுதுறார். என்ன கரிமான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தராகிய தேவனே உடைய இருதயங்களிலே பரிசுத்த பண்ணுங்கள். அப்படி எல்லாம் இந்த வேதம் ஒரு பரிசுத்த வேதம், பரிசுத்த வேதாகமம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஏனென்றால் தேவன் பரிசுத்தமானவர். ஆகவே இந்த புத்தகம், இந்த வேதம் பரிசுத்த வேதாகம். அதுபோல நாமும் பரிசுத்தவான்கள். ஐ திங்க் 1 கொரிந்தியர் 1:1 அவருக்கு படிங்க.
தேவருடைய சித்தத்தினாலே இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலனாகும்படி,
எல்லாரும் பாருங்க, அது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும் அந்த வசனம், படிங்க.
தேவருடைய சித்தத்தினாலே இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலனாகும்படி அழைக்கப்பட்டவனாகிய பவுலும் சகோதரனாகிய சொஸ்தினேயும் கொரிந்தியுளே கிறிஸ்து இயேசுவுக்குள் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாக,
கிறிஸ்து இயேசுவுக்குள்
பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாயும்,
பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாயும், கடந்த காலம் முடிஞ்சு, இயேசு கிறிஸ்துவுக்குள் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாயும், அடுத்தது
பரிசுத்தவான்கள் ஆகும்படி அழைக்கப்பட்டவர்களாயும்,
பரிசுத்தவான்கள் ஆகும்படியும்,
பரிசுத்தவான்கள் ஆகும்படி அழைக்கப்பட்டவர்களாயும் இருக்கிற தேவனுடைய சபை.
ஒன்று, பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம், ரைட். ரெண்டாவது, பரிசுத்தவான்கள் ஆகும்படி அழைக்கப்பட்டிருக்கோம். இது எப்படி இருக்குது? ஒன்னு கொண்டு வித்தியாசமா இருக்குது இல்ல? இதான் ஒரு காரியம் இருக்குது, சொல்றேன் கவனி. In our stand in Christ we are saved. Listen to me. கிறிஸ்துவுக்குள்ளே நம்முடைய நிலை, we are saints. It is true and truth. But in the meantime, நாம் பரிசுத்தத்திலே வளரணும், தேறணும், அல்லது பரிசுத்தமாக வாழ நாம போராடணும். அதாவது பாவத்துக்கு விரோதமாக போராடுவதில் இன்னும் ரத்தம் சிந்ததில் கேதுவாக நீங்கள் இருக்கலையே அப்படின்னு சொல்றது. ஆகவே கணிச்சிக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் தேவனுக்குள்ளே கிறிஸ்துவினாலே அவருடைய நிலை, அவருடைய ஸ்டாண்ட் இஸ் சைட் பரிசுத்தவான். ஆனால் அதே தேவனுடைய பிள்ளைகள் பரிசுத்தவான்களாக வாழுவதற்கு அவர்கள் முயற்சி செய்யணும், பாடுபடணும். ரைட். அதாவது பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாக, தட் மீன் பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் அசுத்தம் உள்ளவன் இல்ல, பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாக, அசுத்தம் உள்ளவன் இன்னும், இதெல்லாம் உங்களுக்கு தெரியும், நிறைய கவனிங்க. ஆகவே பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம், இட் இஸ் ட்ரூ. எவ்வளவு பெரிய ஒரு பாக்கியம், ஒருவேளை முள்ள நாம கூடாதவர்களாக இருந்தால் என்ன, ஏதாவது களவு செஞ்ச வேண்டாம், குள்ளே கொள்ளையா குடியாருனா அப்படியோ விக்கிறாங்க அப்படின்னா, நாம 10 வருஷம் போனாலும் நாம பாக்குறோம், இவனை பற்றி எனக்கு தெரியாதா, உண்டப்படிதா, நீ உண்ட வாழ்க்கையினே தெரிய மாட்டோம் பழைய சொல்லிட்டே இருப்பான். ஆனா நம்முடைய ஆண்டவரோ என்றைக்கு நாம ரட்சிக்கப்படுறோமோ அன்றைக்கு அத்தனை பாவங்களை மன்னிக்கிறாரு. அதுக்கு திரும்ப அவர் நினைப்புட்டவும் மாட்டார், அதை குறித்து பேசவும் மாட்டார், அதை பற்றி கதைக்க மாட்டாரு. அதே நேரத்தில் நாம் கிறிஸ்துவுக்குள்ளே தேவனுக்கு முன்பாக பரிசுத்தவான்களாக இருக்கிறோம். எத்தனை மேன்மையான ஒரு பாக்கியம், என்ன ஒரு மேன்மையான ஸ்டாண்ட் நமக்கு தேவன் நமக்கு கொடுக்கிறார். ஆகவே கீழே பார்த்தது போதும், மேல பார்க்க கற்றுக்கணும். பண்டிகை குறித்து ஒரு காரியம் சொல்றாங்க, அது எப்ப பார்த்தாலும் கீழேதான் மூக்கும் பேச்சு, எப்ப பார்த்தாலும் கீழே பார்த்து மொழிகிட்டே இருக்கும். உங்க பாத்துருக்கீங்க, இதெல்லாம் வெளியிலதான் பார்க்கல, டிவியில தான் இதெல்லாம் பார்க்க முடியாது, என்ன செய்யறது நம்ம நாட்டு, அது வேற எல்லாம் பார்த்து, அது என்ன, இந்த குப்பை கூட எங்க அசுத்தம் இருக்குதோ அங்கதான் அதுக்கு இன்பம் பாருங்க. முந்தி கொஞ்சம் சொல்லியிருக்கேன், தெரிஞ்சு சொல்லுதான், ஒரு வரம்புல, ஒரு குளக்கட்டு வரம்புல ஒரு பண்டி நடந்து கொண்டிருந்தது, திடீர்னு கால் சடிக்கு கீழே விழுந்தது, சேரு சகதி விழுந்த படிக்கு பெரிய கொண்டாட்டம், அடப்பா இதுதான் நம்ம இடம் பாருன்னு சொல்லி நல்லா அந்த சேரு சகதி வந்து சந்தோஷமா அனுபவிச்சு, சந்தோஷம் பொங்குதே அங்க பாண்டாங்கிட்டு, சோ நல்ல சந்தோஷத்தை அனுபவிச்சு. அது இடம் கொஞ்சத்தை பார்த்தா ஒரு ஆடு வருது, மேன்னு சொல்லி அப்படி வருது, அந்த ஆடும் தவறி கீழே அந்த சேரு சகதி விழுந்து, இந்த ஆடு ரொம்ப பரிதபிக்குது, ஐயோ இந்த சேரு சகதியில நான் வந்துட்டேன், விழுந்துட்டேன், எப்படியாவது இந்த இடத்தை விட்டு தான் வெளியேறுவதற்காக அந்த ரொம்ப காலையும் கை போட்டு அடி என்னன்னு அடிச்சுட்டு ஏதோ ட்ரை பண்ணுது, அந்த சேத்து சகதியை விட்டு வெளியிலவன் பாவத்தை விரும்புறவன், சேரு சகதியையும் விரும்புவான், பாவத்தை வெறுக்கிறவன் பாவத்தில் விழுந்தாலும் அதில் இருக்க மாட்டான். இங்க ஒரு காரியத்தை நான் குறிப்பிட விரும்புறேன், அது என்னண்டா, அந்தரங்க பாவம் ஒன்று ஒன்று இருக்குது, மனுஷனுடைய அந்தரங்கங்களை ஆண்டவர் நியாயம் தீர்ப்பார், அந்தரங்கங்களை குறிச்ச ஒரு நியாய தீர்ப்பு இருக்குதுன்னு சொல்றேன். மற்றவர்களுக்கு தெரியாமல் நாம் செய்கிற காரியங்கள் அது அந்தரங்கமாக இருக்கலாம், அது ஒரு நாளைக்கு வழியா, நமக்கு தான் அந்தரங்கம் மற்றவர்களுக்கு தெரியும், ஆனா ஆண்டவருக்கு தெரியாத அந்தரங்கம் கிடையாது. ஆகவே எனக்கு அருமையான தேவோட பிள்ளைகளே, கத்தராகி ஓ இயேசு கிறிஸ்து ஊழியக்காரனாகி நான் உங்களுக்கு அன்பாய் சொல்கிறேன், உங்களை அந்தரங்க வாழ்க்கையை தயவு செய்து சுத்தமாக பரிசுத்தமாக வச்சிருக்க கவனமாக இருக்கு. ஏனென்றால் நம்முடைய அந்தரங்கங்களை குறித்து 7 விதமான நியாயத்தீர்ப்பு இருக்குது வேதத்தில், அதில் ஒன்று நம்முடைய அந்தரங்கங்களை குறித்து ஒரு நியாயத்தீர்ப்பு, இதெல்லாம் நாம படிக்க வேண்டியது, சிந்திக்க வேண்டியது. ஆகவே மற்றவர்களுக்கு தெரியாம நாம அந்தரங்கத்தில் செய்கிற அசுத்தமான காரியங்கள், அருவறுப்பான காரியங்கள் ஒன்றும் தேவனுக்கு மறைவாக இல்லை, அவைகள் அப்பட்டமான பாவம், பாவத்தோடு விளையாடுறது ரொம்ப பாவம், பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அதை அறிக்கை செய்து விட்டுறனோ இறக்கம் பெறுவான் வேதம் தெளிவாய் சொல்றது. ஆகவே எனக்கு அருமையான தேவன ஜனமே, நீ அழைக்கப்பட்ட அழைப்பை காத்துக்கொள்ள வேண்டுமாக இருந்தால், பரம அழைப்புக்கு பாத்திரமாக நடந்து கொள்ள வேண்டுமாக இருந்தால், தேவனுடைய ராஜ்யத்தில் நீ பிரவேசிக்க வேண்டுமாக இருந்தால், உடைய அந்தரங்க வாழ்க்கையை குறித்து ஜாக்கிரதையாக கவனமாக சத்தியத்தபடி நான் சொல்றேன். அடுத்து மறுபக்கம் அந்தரங்கம் என்று சொல்லும் பொழுது செயல்களிலே மறைக்கலாம் அந்தரங்கமான செயல்கள். மறுபக்கத்திலே அந்தரங்கம் என்று சொல்லும் போது நம்முடைய இறுதியத்திலே வருகிற சிந்தனைகள், யோசனைகள், எண்ணங்கள், நோக்கங்கள், திட்டங்கள், ஆசைகள், அபிலாசைகள், இவைகளே மறைவாகத்தான் இருக்குது. யோபு என்கின்ற பரிசுத்தவன் சொல்லுகிறாரு, நான் சிந்திக்கும் பொழுது பயப்படுகிறார். நான் உங்களுக்கு முந்தைய சொல்லியிருக்கேன் நினைக்கிறேன், நாம குடிக்க மாட்டோம், வரிக்க மாட்டோம், புகைக்க மாட்டோம், விக்கிரகாரம் செய்ய மாட்டோம், விவசாயம் செய்ய மாட்டோம், சண்டை பிடிக்க மாட்டோம், சோ இட் இஸ் குட். பட் இதுதான் பரிசுத்த வாழ்க்கைன்னு சொல்லுவோமாக இருந்தா நம்ம நாம ஏமாத்திக் கொள்றோம். ஏன் தெரியுமா? இப்படிப்பட்ட காரியங்களை செய்யாத பலர் இன்றைக்கு உலகத்தில் ரட்சிக்கப்படாத பலர் இருக்கிறாங்களே, அவர்தான் சன்மார்க்கர் அப்ரைட்ஸ். இப்படிப்பட்டவர்களை செய்யாத பலர், ரட்சிக்கப்படாத பலர் இருக்கிறார். அப்ப அதை குறித்து நாம் என்ன செய்ய போறோம்? அப்படியான அவர்களுக்கு நமக்கும் உள்ள இருக்கிற பெரிய வித்தியாசம் என்ன? நம்முடைய பேச்சில, நம்முடைய சிந்தனையில, நம்முடைய நோக்கங்களில், நம்முடைய இதயத்தின் ஆசைகள், விருப்பங்கள், இச்சைகள். ஆகவேதான் கர்த்தராகிய தேவனை உங்களை இதயங்களிலே பரிசுத்தப்படுங்க. என்ன தேவர், உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதா? இயேசு கற்பித்த ஜெபம், உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதா? என்னுடைய வாழ்க்கையிலே, உங்களுடைய வாழ்க்கையிலே தேவனுடைய நாமம் பரிசுத்தப்படணும். ஆகவே நான் சொல்லுவேன், வெளிப்படையா சொல்லுவேன், நான் உட்பட ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்கும், ரட்சிக்கப்பட்டிருக்க ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்கும் அவருடைய சிந்தனையிலே, அவருடைய எண்ணங்களிலே, அவருடைய யோசனைகளிலே, அவருடைய நோக்கங்களிலே போராட்டம் உண்டு உண்டு என்பது வெளிப்படும் வெள்ளடும் மலையாகும். இங்கேதான் நாம தோக்குறதும் ஜெயிக்கிறதும் இருக்குது. நான் சொல்றது கேளுங்க, ஒரு மனுஷன் பாவத்தில் விழுகிறதுக்கும், அழைப்பை கரைப்படுத்துறதுக்கும், தேவராட்சியத்தை இழக்கிறதுக்கும் அடிப்படை எங்க ஆரம்பமாகுதுன்னா, நம்முடைய இருதயத்தின் நினைவுகள், சிந்தனைகள், யோசனைகள், எண்ணங்கள், திட்டங்களில் இருந்து இங்கே தான் ஆரம்பமாகும். ஆகவே அப்படிப்பட்ட சிந்தனைகள், எண்ணங்கள், யோசனைகள், திட்டங்கள், ஆசைகள் நம்முடைய இதயத்தில் வரும் பொழுதே, உருவாகும் பொழுதே, கருவாகும் பொழுதே, அவைகளை நாம இனங்கொண்டு இவைகள் தேவனுக்கு விரோதமான சிந்தனைகள், எண்ணங்கள், யோசனைகள், ஆசைகள், திட்டங்கள் என்பதை நாம இனங்கண்டு கொண்டு அவைகளை அவ்வப்போது வேறறுக்காவிட்டால் அவைகள் முளைத்து வளர்ந்து பூப்பூத்து காய் காய்த்து கனி கொடுக்கும். நல்ல கனிகளை கொடுக்கும் என்று காத்திருக்க, அது கசப்பான கனிகளை கொடுத்தது என்ன? அதிகாரத்தில் தேவன் இஷ்டவிலை கொடுத்து சொல்ற, நல்ல கனிகளை கொடுக்கும்படி காத்திருந்து அது கசப்பான கனிகளை கொடுத்தது. ஆண்டவருக்கு ஒரு அங்கலாய்ப்பு. தூரத்துல பார்த்தா கனி நிறைஞ்சது போல இருக்குது, ஏன்னா பச்சை பசையா இருக்கு, பார்த்தா பழம் இருக்கிறது போல தோணுது. படி கிட்ட போய் பார்த்தாரு, யார் யாரும் இல்லை, எஸ் அதுல இலையை தவிர கனியை காணல. படி தூரத்துல பார்த்தா பழம் இருக்கிறது போல தோணுது, அப்படி தோணாட்டா கிட்ட போயிருப்பாரு. கொஞ்சம் சொல்றது நீங்க யோசிங்களே, உங்களுக்கு தான் புதி இருக்குது என்று பாருங்க. அப்படி பழம் இருக்கு என்று அவருக்கு தோன்றபடிதான் இயேசு கிட்ட போனார், அல்லது தூரத்துல பாத்துட்டு போயிருப்பாரு. படி கிட்ட போய் பார்த்தாரு, அதுல இனி இல்லாம வேற ஒன்றையும் காணல. எஜமானுக்கு ஏமாற்றம் கொடுத்த அத்திமரம் இது. ஆகவே இனிமேல் உனக்கு கனி இருக்காது, போ, சபிக்கப்பட்ட அத்திமரம். இதெல்லாம் இஷ்டவிலுக்கு அடையாளம் மாறுது. மறுபக்கத்துல அத்திமரம் இஸ்ரேலுடைய அரசியல் வாழ்வுக்கு அடையாளம். மூன்று மரங்கள் குறிச்சு, அவங்களை குறிச்சு, கொண்டு வடிவ மரம், மற்றது அத்தி மரம், மற்றது திராட்சை, அது வேறு கருமரத்தை விட பிள்ளைகள். என்னையும் உங்களையும் தூரம் பார்க்கும் பொழுது, ஆஹா, நல்லவர், நல்ல பிரதர், நல்ல சிஸ்டர், நல்ல ஊழியக்காரன், நல்ல போதகர், ஸ்தோத்திரம். படி நெருங்கி போய் பார்த்தாதா, தூரத்துல பார்த்தா கனி இருக்கிறது போலதான் தோணுது, கிட்ட போய் பார்க்கத்தான் தெரியுது. சா, இதை தேடி வந்தேனே, இதை போய் ரட்சித்தேனே என்று ஆண்டவன் சொல்லாதபடி, இவருக்காக ரத்தம் சிந்தினேன் என்று ஆண்டவன் கவலைப்படாதபடி, நாம நம்முடைய அழைப்புக்கு பாத்திரவாங்கள. அசுத்தத்துக்கு அல்ல, பரிசுத்தத்துக்கு நம்ம ஆண்டவன் ஆலயத்திற்காக. வாரந்தோறும் ஆராதனைக்கு நம்ம வந்து போவன், ஆலயத்துக்கு வந்து போன பிரசலோட் சிஸ்டர், பிரசலோட் பிரதர், குட், கீப் டவுன், இருக்கட்டும், இட்ட போய் பார்த்தா தான் தெரியும் அவருக்கு எப்படி இருக்கு. அன்னார் இன்னாரா அவரு, அங்க பொண்ணுக்கு இன்னும் நல்லா பாட்டெல்லாம் பாடினாரு, சோதரம் பண்ணாரு, அன்னிய பாச எல்லாம் பேசினாரு. படி வீட்டுல வேற அந்நிய பாச பேசுறாரு, ஸ்டேஜில் பார்த்தா ஏஞ்சல் மாதிரி இருக்கிறாரு, படி வீட்டுல பார்த்தா வேற மாதிரி இருக்கிறாரு. சொல்ல தேவை, அவ்வளவு தெரியும், முகநாடிய மாறி போயிடும், ஏன்னா கோபம் வச்சுட்டு கருபாரு. தேவட பிள்ளைகளே, நம்ம எவ்வளவாக மாற வேண்டியது தெரியுமா? அடிக்கடி ஆண்டோட பார்த்து கேட்கிறேன், ஆண்டவரே குமார சாயலுக்கு ஒப்பாக என்ன ஒரு நாள் நான் நமக்குமாக நினைப்பேன். இந்த பூமியிலே எனக்கு நேரம் பஜங்கால படுத்து பிள்ளைகளாக அழைக்கப்பட்டது, பிள்ளைகள் என்ற சிகிச்சை இருக்கிறது, தகப்பன் பிள்ளை தண்டிக்காத பிள்ளைகள் இருக்க. அவள் இந்த பூமியிலே நாம தேவனால தண்டிக்கப்பட்டாலும் பரவாயில்ல, எவர் கத்தர் எவ்விடத்தில் அன்புகிறார்களோ கூறுறாரோ அவர்களெல்லாம் அவர் சிகிச்சைத்து திருத்தினார். முடிகிறேன், நெக்ஸ்ட் டைம் தொடர் என்பான பிள்ளைகள். எந்த அளவுக்கு நான் உங்களோட பேசுறேன் தெரியாது, தேவராக இருந்தார். ஆனா ஒன்று சொல்றேன், தயவு செய்து நீங்க அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரமாக நடந்து கொள்ளுங்க. இப்படியாவது தேவோட ராஜ்யத்தில் பிரவேசிக்கிறதுக்கு முயற்சி செய்யுங்க. உங்களுடைய எதிராளியாக பிசாசானவன் உங்களை அழைப்பிலிருந்து வழிவிறக பண்றதுக்கு சுத்திட்டே இருக்கிறான். இந்த உலகத்து காரியங்களை காட்டி, உலக ஆசைகள், இச்சைகள், உலக பெருமைகள் காரியங்களை இயேசு காட்டது போல உங்களுக்கும் காட்ட முடியும், எனக்கும் காட்ட முடியும். ஆகவே கீழானவர்கள் அல்ல, மேலானவர்களை நாடுவோம், தேடுவோம். எப்படியாவது அழைக்கப்பட்ட அழைப்புக்கு காத்தருவாங்க, நடந்துவிடும். அழைப்பு எப்படிப்பட்டது என்பது முதலாவது பரிசுத்திற்கு அசுத்தத்துக்கு பரிசுத்திற்கு அழைத்தான் சொல்லுகிறது. இன்னொரு நாள் இந்த காரியம் இருக்குது, நெக்ஸ்ட் டைம் அதை குறித்து கதை சித்தமாக சொல்றது. இப்ப நம்ம எழுதி சிவம் பண்ணுவோம். எழுதலாம் ஒரு விஷய அவருடைய தலைகளை தாழ்த்தி அவரை இருதயத்தை உயர்த்தி ஆண்டோடத்தில் ஊக்கமாக சேவம் பண்ணுவோம். ஆண்டு ஒரு நான் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவானாக நடந்து கொள்ள உதவிச்சு உம்முடைய ரத்தத்தை சிந்தி என்னை மீட்டிருக்கிறீர். உம்முடைய ரத்தத்தை கிரயமாக கொடுத்து என்னை வாங்கி இருக்கிறீர். நீ தந்திருக்கிற இவ்வளவு பெரிதான ரட்சிப்புக்காக ஸ்தோத்திரம். இதை குறித்து நான் கவலையட்டி இருக்காதபடி ஜாக்கிரதையா இருக்க உதவி செய். அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாக நடந்து கொள்ள உதவி செய். பூமிக்குரியவர்களை அல்ல, மேலானவர்களை தேடுகிற நாடுகிற பக்குவத்தை தாரு. தெய்வமே, இந்த பூமியில உமோடு வாழட்டப்பா, உமோடு வாழட்டும், உமக்காக வாழட்டும். அந்த கிருபை எங்களுக்கு தாங்கப்பா, தாங்க. எங்கள் குறைவுகளை மன்னி. எத்தனையோ இடங்களிலே நாங்கள் கடந்த காலத்தில் உண்மை துக்கப்படுத்தி இருக்கிறோம், உண்மை வேதனைப்படுத்தி இருக்கோம், உண்மை தேடாமல் வாழ்ந்திருக்கிறோம். அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்கள் அல்லாமல் கூட நாங்கள் நடந்திருக்கிறோம். கர்த்தாவே, எங்கள் குற்றங்களை பொறுத்துக் கொள்ளுங்க. இது வேலாவது தகப்பனே, உடைய ரட்சிப்பை நாங்கள் காத்துக்கொள்ள பிரயாசப்பட முயற்சி செய்ய போராட கத்தரைகளை கருப்பு தருகிறார். பொல்லாத சத்துரு உடைய பிள்ளைகள் ஒருவரை மேற்கொள்ளாதபடி கத்தாவே, உடைய அன்பினாலும் உடைய ஆவினாலும் ஒவ்வொருவரும் ஆட்கொள்ளுங்க. கேட்ட உடைய வசனங்களுக்கு ஒவ்வொருவரும் ஒப்பு கொடுக்கவும். தகப்பனே, உடைய வார்த்தையின்படி வாழ்ந்து உடைய ராஜ்யத்தில் வந்து பங்கு பெறவும் கருவை செய்யும் என்றாடும். ஏசு கிறிஸ்து நாமத்திலே வேண்டிக் கொள்வோம் நல்ல பிதாவே, ஆமென்.